بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا، يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதஅத்துகள், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே இரையச்சத்தை பற்றி மக்களுக்கு எடுத்துச் சொல்வது எப்படி ஒரு விரும்பத்தக்க காரியமோ, இஹ்லாஸ் உளத்தூய்மை குறித்து மக்களுக்கு போதிப்பது எப்படி ஒரு விரும்பத்தக்க காரியமோ, பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்பதை ஆர்வம் ஊட்டுவது எப்படி ஒரு விரும்பத்தக்க காரியமோ, அதே போன்று இந்த மாதத்திலே அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வது சம்பந்தமான சில செய்திகளை கூறி ஆர்வமூட்டுவதும் விரும்பத்தக்க ஒரு காரியமாக இருக்கின்றது. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஸஹீஹுல் புகாரியில இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸி பில் கைர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிலேயே அதிகமான நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். வகான அஜ்வதுமா யகூனு ஃபீ ரமலான் ஹீன யல்காஹு ஜிப்ரீல், ரமலானுடைய மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் போது, ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் இரவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து அந்த குர்ஆன் ஓதுவதை கேட்பார்கள். இந்த நேரத்திலே கான அஜ்வத பில் கைரி மினர் ரீஹில் முர்சலா, வேகமாக வீசுகின்ற புயல் காற்றை விட அதிகமாக அவர்கள் தான தர்மங்களில் ஈடுபடுவார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கின்றோம். அப்ப இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய பாதையில் அதிகமாக செலவு செய்வது என்பது மற்ற மாதங்களில் நாம் செலவு செய்வதை விட இரட்டிப்பான கூலியை, நன்மையை அல்லாஹ்விடத்தில் நமக்கு பெற்றுத்தரும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், வ அகீமுஸ் ஸலா வ ஆதுஸ் ஸகா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள். வ அக்ரிதுல்லாஹ கர்லன் ஹசனா, அல்லாஹ்வுக்காக வேண்டி அழகிய முறையில் நீங்கள் என்ன செய்யுங்கள், கடனுதவி செய்யுங்கள். வமா துக்கத்திமூ லி அன்ஃபுஸிக்கும் மின் கைரின், நன்மையான விஷயத்திலிருந்து நீங்கள் எதை முற்படுத்தினாலும் தஜிதூஹு இன்தல்லாஹி ஹுவ கைரன் வ அஅலமு அஜ்ரா, அதற்கு அல்லாஹு தஆலா மகத்தான கூலியை உங்களுக்கு தருகின்றான் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். நீங்கள் எந்த ஒரு நன்மையை செய்தாலும் அதற்காக அல்லாஹ் மகத்தான கூலியை உங்களுக்கு தருகின்றான். இன்னும் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வமா ஆதீதும் மினர் ரிபா, வமா ஆதீதும் மின் ரிபா லியர்பு ஃபி அம்வாலின் நாஸ், மக்களுடைய செல்வத்தை அநியாயமான முறையிலே அபகரித்து வட்டியை வாங்கி உங்களுடைய பொருளாதாரத்தை இரட்டிப்பான முறையில் பெருக்குவதற்காக வேண்டி நீங்கள் செய்கின்றீர்களே, ஃபலா யர்பு இந்தல்லாஹ், ஆனால் அல்லாஹ்விடத்திலே இது இரட்டிப்பாக ஆகாது. அல்லாஹ்விடத்தில் எது இரட்டிப்பான நன்மையை பெற்றுத்தரும் என்று சொன்னால், வமா ஆதீதும் மின் ஜகாத்தின் துரீதூன வஜஹல்லா, அல்லாஹுடைய திருப்புறத்தை நாடி நீங்கள் ஜக்காத்தாக எதை கொடுக்கின்றீர்களோ அதுதான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை பெற்றுத்தரும் என்றும், ஃபஉலாயிக ஹுமுல் முலைஃபூன், ஃபஉலாயிக ஹுமுல் முலைஃபூன், இவர்களுக்கு தான் இரட்டிப்பான நன்மையை அல்லாஹ் வழங்குவதாகவும் திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாதத்திலே அதிகமாக நாம் அல்லாஹுடைய பாதையில் என்ன செய்ய வேண்டும், செலவு செய்ய வேண்டும். ஜக்காத் என்று சொன்னவுடன் நமது மக்களுக்கு அதிகமாக நினைவிலே, சிந்தனையிலே வருவது தங்கத்திற்குரிய ஜக்காத், வெள்ளிக்குரிய ஜக்காத், இதுதான் அதிகமாக பேசப்படுகின்றது, அதிகமாக சிந்தனைக்கும் வரும். இது மட்டும் ஜக்காத் அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு ஜகாத்தினுடைய அளவை, நிசாபை நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். விவசாய நிலத்தின் மூலமாக, விவசாயம் செய்வதின் மூலமாக அந்த தானியங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜகாத், அதனுடைய அளவு என்ன, அதனுடைய நிசாபு என்ன, இதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். இதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதிகமான மக்கள் தங்கம் வெள்ளி ஜக்காத் என்று சொன்னவுடன் தங்கம் வெள்ளி தான் என்ன செய்யும், முத முதல்ல அவங்களுடைய சிந்தனைக்கு வரும். ஆனால் இந்த தானிய வகைகள், காய்கறி பழங்களுக்கு ஜக்காத் உண்டா இல்லையா, தானியங்களுக்கு நாம் எந்த அடிப்படையில் ஜக்காத் வழங்க வேண்டும், அது வருடத்திற்கு ஒரு முறை தான் கொடுக்க வேண்டுமா அல்லது அறுவடை செய்யும் போதெல்லாம் கொடுக்க வேண்டுமா, இதெல்லாம் நாம் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், தெரிந்து வைத்திருக்க வேண்டும். வெள்ளியையும் தங்கத்தையும் பொறுத்த மட்டில் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஜக்காத்தினுடைய அந்த நிசாபை, தங்கம் என்று சொன்னால் 85 கிராம், அந்த நிசாபை அடைந்திருக்க வேண்டும். ஆனால் நம்மிலே பல சகோதரர்கள் தோட்டம் வைத்திருப்பார்கள், வயல் தோப்புகளை வைத்திருப்பார்கள், அவர்களிலே பலர் இந்த தானியங்களுக்குரிய ஜக்காத்தினுடைய அளவு என்ன, அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும், இதை தெரியாத காரணத்தினால் அதற்குரிய ஜக்காத்தை வழங்கக்கூடிய வழங்காமல் இருப்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அன்ஃபிகூ மின் தொய்யிபாத்தி மா கஸபத்தும், நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்து நல்லவற்றை நீங்கள் செலவு செய்யுங்கள். ஒமிம்மா அகரஜனா லக்கும் மினல் அர்த், பூமியிலிருந்து உங்களுக்கு அல்லாஹ் எதை வெளியாக்கி தந்தானோ அதிலும் நல்லவற்றை செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். தானியத்தை பொறுத்த மட்டில் அது கோதுமையாக இருக்கலாம், அல்லது நாம் பயன்படுத்துகின்ற அரிசியாக இருக்கலாம், நெல்லாக இருக்கலாம். இதற்குரிய அளவு என்ன என்று சொன்னால், அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே இது போன்ற தானியங்கள் அறுவடை செய்த உடனேயே அதற்குரிய ஹக்கை, அதற்குரிய ஜக்காத்தை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். தங்கத்தை போன்று வெள்ளியை போன்று ஒரு வருடம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் சொல்கின்றான், அந்த தானியங்களை நீங்கள் அறுவடை செய்து விட்டீர்கள் என்று சொன்னால், அறுவடை செய்த உடனேயே நீங்கள் என்ன செய்யுங்கள், அதற்குரிய உரிமையை கொடுத்து விடுங்கள், அதனுடைய ஹக்கை நிறைவேற்றி விடுங்கள் என்று அல்லாஹு தாலா திருமறை குர்ஆன்ல 6வது அத்தியாயத்தினுடைய 141வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். இதற்கும் தானியங்களுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும், ஜக்காத் கொடுக்க வேண்டும். இந்த விஷயத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். இந்த தானியங்களை பொறுத்த மட்டில் மழை நீரின் மூலமாக விளைகின்றது, அல்லது தானாக ஓடி வருகின்ற தண்ணீர், ஆற்று தண்ணீராக இருக்கலாம், அல்லது ஏரி குளங்களில் இருந்து வரக்கூடிய தண்ணீராக இருக்கலாம். இப்படி தானாக வரக்கூடிய தண்ணீரின் மூலமாக விளையக்கூடிய அந்த தானியங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்தினுடைய அளவாக 10% நிர்ணயிக்கின்றார்கள். அதற்குரிய ஜக்காத்தின் அளவு என்ன, 10%. அதே நேரத்தில் பம்பு செட்டு வச்சு மோட்டர் போட்டு பல சிரமங்களை தாங்கி தண்ணீர் எடுத்து விவசாயம் செய்து அதன் மூலமாக விளைகின்ற தானியங்களுடைய அந்த ஜக்காத்தினுடைய அளவை பொறுத்த மட்டில் அது 5%. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோதுமைக்கு ஜக்காத் சம்பந்தமான ஒரு செய்தியை சொல்லும் போது சொல்கின்றார்கள், அபு சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம்ல 2315வது செய்தியாக இடம்பெறுகின்றது. லைஸ ஃபி ஹப்பி வலா தம்ரின் சதகத்துன் ஹத்தா யப்லுக ஹம்ஸ அவ்ஸுக்கின், 5 அஸ்வாக், அதாவது ஒரு அஸ்வாக் என்று சொன்னால் 60 மரைக்கால் என்று சொல்லலாம், 5 அஸ்வாக்குகள், அதுதான் தானியத்தினுடைய அளவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இன்றைய கிலோகிராமை நாம் அளவிட்டு பார்க்கும் போது 612 கிலோகிராம். ஒரு மனிதரிடத்தில் ஒரு மனிதர் விவசாயம் செய்கின்றார், அது கோதுமையாக இருக்கலாம், அரிசி நெல்லாக இருக்கலாம், குறைந்தபட்ச அளவாக 612 கிலோகிராம் அந்த தானியம் விளைந்தது என்று சொன்னால், அது தானாக வந்த தண்ணீர், மழை தண்ணீர் இதன் மூலமாக விளைந்த தானியமாக இருந்தால் அதிலிருந்து 10% என்ன செய்ய வேண்டும், ஜக்காத் கொடுக்க வேண்டும். இது அல்லாமல் பம்பு செட்டின் மூலமாக அல்லது தண்ணீருக்காக ஒரு சிரமத்தை மேற்கொண்டு தண்ணீரை எடுத்து விவசாயம் செய்கின்றார், அதன் மூலமாக தானியம் விளைந்தது என்று சொன்னால் அதற்கு 5%. அளவு என்ன, 612 கிலோகிராம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த காய்கறிகளுக்கு பல வர்க்கங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்தை நிர்ணயித்திருக்கின்றார்களா என்று சொன்னால் இல்லை. அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், காய்கறிகளை பொறுத்த மட்டில், கனி வர்க்கங்களை பொறுத்த மட்டில் அதற்கு ஜக்காத் இல்லை என்று சொல்கின்றார்கள். அப்ப அதுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டிய இல்லை, ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒருவர் காய்கறி வியாபாரம் செய்கின்றார், பழ வியாபாரம் செய்கின்றார், அதிலே அவருக்கு வருமானம் வந்தது என்று சொன்னால் அது ஜக்காத்தினுடைய நிசாபை அளவை எட்டி இருந்தால், ஒருவரிடம் பூர்த்தியாயிருந்தால் அதற்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த விளைந்த காய்கறிக்காக, விளைந்த கனிகளுக்காக ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஜக்காத்தினுடைய அளவு. கால்நடைகளாக இருந்தால் அதற்கு என்ன அளவு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 5 ஒட்டகத்திலிருந்து 9 ஒட்டகம் வரை என்று சொன்னால் அதற்கு ஒரு ஆடு ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். 40 ஆடாக இருந்தால் அதற்கு ஒரு ஆடு ஜக்காத் கொடுக்க வேண்டும். எரும மாட்டுக்கு ஜக்காத் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, உலமாக்களுக்கு மத்தியில அது அன்ஆமில் சேர்க்க முடியுமா கூடாதா என்கின்ற கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. 30 மாடுகளாக இருந்தால் அதற்கும் ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டும். இப்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், எல்லாவற்றிற்கும் நமக்கு என்ன செய்யறாங்க, அளவுகளை நிர்ணயித்திருக்கின்றார்கள். ஜக்காத்தினுடைய அந்த நிசாபை நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப இதெல்லாம் கவனிக்கப்படணும். பெரும்பாலான மக்களுடைய சிந்தனையில் தங்கம் வெள்ளி மட்டும்தான் என்ன செய்யும், வந்து போவதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப இதுவும் ஒரு மனிதர் விவசாயம் செய்கின்றார், அதுல தானியங்கள் கிடைக்கின்ற, இதெல்லாம் ஜக்காத் கொடுக்கணும். அப்படி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர் தண்டனைக்குரியவராக கருதப்படுவார். அதை போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தங்கம் வெள்ளி சம்பந்தமான ஒரு சில செய்திகளை உங்களுக்கு சொல்கின்றேன். அதிகமான சகோதரர்கள் ஒரு சந்தேகமாக கூட இந்த செய்திகளை எல்லாம் கேட்டார்கள். என்ன அப்படின்னா, ஒரு மனைவியிடத்தில், என்னுடைய மனைவியிடத்தில் 100 சவரன் தங்க நகை இருக்கின்றது. என்னுடைய வருமானத்தை பொறுத்த மட்டில் அந்த வருமானம் எப்படி இருக்கின்றது, வரவு செலவு சரியாக இருக்கின்றது. அப்படியானால் அந்த தங்க நகைக்கு நான் எப்படி ஜக்காத் கொடுக்க முடியும் என்று கேட்டு அதனால ஜக்காத் கொடுக்க முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு வருகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உங்களுடைய வருமானம் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்தாலும் அந்த தங்க நகையை விற்று நீங்கள் ஜக்காத் கொடுக்க வேண்டும். அந்த தங்க நகையை விற்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஜக்காத் கொடுக்க வேண்டும், கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். நிறைய மக்கள் பயப்படுறாங்க, எப்படி மனைவியிடம் இருந்து நகையை வாங்குவது ஜக்காத்துக்காக, சும்மா கடன் கேட்டாலே தரமாட்டாங்க, ஜக்காத்துக்காக எப்படி வாங்குவது, வாங்கியாக வேண்டும், ஜக்காத் அதற்கு கொடுத்தாக வேண்டும். கொடுக்கவில்லை என்றால் நீங்களும் குற்றவாளி, தரவில்லை என்று சொன்னால் உங்களுடைய மனைவிமார்களும் குற்றவாளி. குற்றம் சொன்னா சாதாரண குற்றம் அல்ல, பின்னால் சொல்லுகின்றேன் எப்படிப்பட்ட பயங்கரமான தண்டனை. தங்கத்தையும் வெள்ளியையும் செலவு செய்யாமல் இருந்தால் அதற்கு அல்லாஹ் கொடுப்பான் என்று. அவ கண்ணியத்திற்குரியவர்களே, இதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று தங்கத்தினுடைய நிசாப், அது அளவு 85 கிராம். இன்னும் அதிகமான மக்கள் என்ன கருதுகின்றார்கள் என்று சொன்னால், இந்த 85 கிராமை கழித்து விட்டு மீதி உள்ள நகைக்குத்தான் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று கருதுகின்றார்கள். இதுவும் தவறான ஒரு விஷயம். முழு நகையும் என்ன செய்ய வேண்டும், அளவிடப்பட வேண்டும். முழு நகைக்கும் ஜக்காத் கொடுத்தாக வேண்டும். 85 கிராமம் மட்டும் தனியா கழிச்சுக்கிட்டு மீதி உள்ள நகைக்கு தான் ஜக்காத் என்று அல்ல, முழு நகைக்கும், 85 கிராம் உட்பட முழு நகைக்கும் என்ன செய்ய வேண்டும், ஜக்காத் கொடுத்தாக வேண்டும். அடுத்து பரவலான ஒரு மார்க்க தீர்ப்பு என்ன அப்படின்னா, கொடுத்த பொருளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மண்ணடி உள்ள ஃபத்வா, அதை நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ, அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றிய சஹாபாக்களோ, சாபியன்களோ, சபா சாபியன்களோ யாருமே கொடுத்த பொருளுக்கு கொடுக்க வேண்டாம், கொடுக்க கூடாது என்று சொல்லவில்லை. அதனால இது போன்ற ஃபத்வாக்களை நாம் கணக்கில எடுத்துக் கொள்ளக்கூடாது. இதையும் உங்களுடைய கவனத்துக்கு நான் என்ன செய்கின்றேன், கொண்டு வருகின்றேன். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஜக்காத்தை பற்றி ரமலானிலே நாம் பேசுவதற்கு இன்னொரு காரணம் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய செலவு செஞ்சிருக்கிறாங்க, இது ஒரு அடிப்படை காரணம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய மக்களுக்கு ஜக்காத் என்பது அதனுடைய அந்த அளவு, அதாவது சில மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ரமலான் என்று சொன்னால் ரமலான் மாதத்தில் தான் ஜக்காத் கொடுக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. ஒரு மனிதனுக்கு ஷாபானுடைய மாதத்தில் ஜக்காத் கொடுக்கக்கூடிய அந்த கடமை அவனுக்கு ஏற்பட்டு விட்டது என்றால் அவன் ரமலான் வரை பொறுப்படுத்தக்கூடாது. ரமலான் வரை என்ன செய்யக்கூடாது, பொறுப்படுத்தக்கூடாது. அந்த ஜக்காத்தை அவன் ஷாபானிலே கொடுப்பது அவன் மீது கடமையாகிவிட்டால் ஷாபானிலே கொடுத்து விட வேண்டும். ஒரு மனிதனுக்கு ஜக்காத் அவன் என்ன செய்கின்றான், அவன் துல்லகத்தில்தான் அவனுக்கு கடமையாகுது. அவன் முற்படுத்தி கொடுக்கலாமா என்று சொன்னால் முற்படுத்தி கொடுக்கலாம். மார்க்கத்தில் இதற்கு என்ன இருக்கின்றது, அனுமதி இருக்கின்றது, முற்படுத்தி கொடுக்கலாம். ஆனால் ரமலான் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் என்று பிற்படுத்தக்கூடாது. இதையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மனைவிமார்கள் தங்கத்தை தரவில்லை என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்போடு என்ன செய்ய வேண்டும், வாங்கி அதை விற்று ஜகாத் கொடுத்தாக வேண்டும். காரணம் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், யார் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக் கொண்டார்களோ, ஒலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அதை செலவு செய்யாமல் அதை கொடுக்காமல் சேமித்து வைத்துக் கொண்டார்களோ, ஃபபஷிர்ஹும் பி அதாபின் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனையை கொண்டு நபியை நீங்கள் சுபச் செய்து சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அது மட்டுமல்ல, யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம் ஃதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لانفسكم فذوقوا ما كنتم تكنزون. 9வது அத்தியாயத்தினுடைய 35வது வசனம் அல்லாஹ் تعالی சொல்லுவான், மறுமை நாள்ல யாரெல்லாம் தங்கத்திற்கு ஜகாத் கொடுக்கவில்லையோ, வெள்ளிக்கு ஜகாத் கொடுக்கவில்லையோ, அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் அல்லாஹ் تعالی உருக்கி அவர்களுடைய நெற்றியிலும் விலாப்புறங்களிலும் முதுகுகளிலும் அல்லாஹ் சூடு போடுவான். உங்களுக்காக நீங்கள் சேர்த்து வைத்துக் கொண்டது என்று சொல்லி அல்லாஹு தாலா கடுமையாக தண்டிப்பான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். இந்த தண்டனை எத்தனை வருடங்களுக்கு இருக்கும் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம்ல இடம்பெறுகின்றது, 50,000 வருடங்களுக்கு இந்த தண்டனை இருக்கும். தங்கத்திற்கும் வெள்ளிக்கும் ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தால் இந்த தண்டனை 50,000 வருடங்களுக்கு நீடிக்கும், மறுமை நாள் வரை நீடிக்கும் என்றும் இன்னொரு ரிவாயத்தில் வருகின்றது. இதெல்லாம் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் சஹாபி பெண்மணிகள் நமது பெண்களை போன்ற அல்ல. அல்லாஹுடைய தூதரவர்கள் ஒன்றை கட்டளையிட்டு விட்டார்கள் என்று சொன்னால் உடனே அதை செவிமடிப்பார்கள், உடனே அதை செயல்படுத்துவார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வராங்க. அந்த பெண்மணியினுடைய கையிலே ஒரு குழந்தை இருக்கின்றது. வஃபி யதி இப்னதஹா மஸ்கதானி கலீலதானி மின் ரஹபின், இரண்டு தங்க காப்புகள் அந்த குழந்தையினுடைய கையில் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கறாங்க, அத்தீன ஜகாத ஹாதா, இதற்குரிய ஜகாத்தை கொடுத்து விட்டாயா, வழங்கி விட்டாயா அப்படின்னு கேட்கறாங்க. உடனே அந்த பெண்மணி சொல்றாங்க, இல்லையா ரசூலுல்லாஹ், கொடுக்கல அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நாளை மறுமை நாளில் கியாமத்து நாளில் நெருப்பாலான இரண்டு வளையங்கள் மாட்டப்படுவதை நீ விரும்புகின்றாயா அப்படின்னு கேட்கறாங்க. இந்த செய்தியை கேட்டவுடன் அந்த பெண்மணி அந்த இரண்டு காப்புகளையும் கலற்றி வைத்துவிட்டு, இது அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வுடைய தூதருக்குரியது என்று என்ன செய்கின்றார்கள், சொல்லிவிடுகின்றார்கள். இந்த செய்தி சுனன் அபூ தாவூதில் 1565வது செய்தியாக என்ன செய்கின்றது, இடம்பெறுகின்றது. தங்கத்துடைய ஜக்காத்தினுடைய நிசாபு 85 கிராம் என்று சொன்னால், வெள்ளியினுடைய அளவு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் 595 கிராமாக என்ன செய்கின்றார்கள், நிர்ணயிக்கின்றார்கள். வெள்ளிக்குரிய விஷயங்களை நாம் என்ன செய்ய, எப்படி தங்கத்துக்கு கணக்கு போடுகின்றோமோ அதே போன்று வெள்ளிக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும், கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த ஜக்காத்தை நாம் யாருக்கு கொடுக்க வேண்டும், அல்லாஹுடைய அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை இந்த அல்லாஹுடைய தூதரின் மூலமாக வெள்ளை வெளியர் என்ற பாதையில் நம்மை விட்டு சென்றிருக்கின்றான். அல்லாஹு தாலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், இன்னம சதகாத்து லில் ஃபுகரா, ஏழைகள் வல் மசாகீன், வறியவர்கள் வல் ஆமிலீன அலைஹா, ஜக்காத்தை வசூல் செய்யக்கூடியவர்கள், குலூபுகும், யாருடைய உள்ளங்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்ப்புடையதாக இருக்குமோ அவர்களுக்கு, அடிமையை விடுதலை செய்வதற்காக, கடனாளிகளுக்கு அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்பவர்களுக்கு, பொறுத்த மட்டில் முதலாவது கருத்து ஜிஹாத், அதில் மாற்று கருத்தே இல்லை. அல்லாஹுடைய பாதையில் களத்திலே நின்று இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக போராடுகின்றார்களே, அவர்களுக்காகத்தான் கொடுக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் சில அறிஞர்கள் அத்தஅவத் இலல்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் தஅவா அழைப்பு பணி மேற்கொள்வதற்காகவும் இந்த ஜகாத்தினுடைய பணத்தை பயன்படுத்தலாம் என்று ஹலஃபுகள், பின்னால் வந்த அறிஞர்கள் கூறுகின்ற கருத்துக்களை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். ஆனால் முதல் கருத்து அஃவல் ஃபீ சபீலில்லாஹ் என்று சொன்னால், அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்வதற்காக களத்தில் நிற்கின்றார்களே, அவர்களுக்காகத்தான் இது செலவிடப்பட வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஜகாத்தை பற்றி சொல்லும் போது இதற்கு நேர் எதிரான இன்னொரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன அப்படின்னா, யாசகம் கேட்பது. இந்த ரமலானுடைய மாதம் எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு யாசகம் கேட்கக்கூடிய ஒரு மாதமாக மாறிவிட்டது. இன்றைக்கு நிறைய பள்ளிவாசல்கள் நீங்க பார்க்கலாம், முஸ்லிம் ஜமாத்துகளில் இருந்து கடிதங்களை வாங்கிக் கொண்டு என்னுடைய மகளுக்கு திருமணம், வரதட்சணை கேட்கிறாங்க, திருமணம் பண்ணி கொடுக்க முடியல, வரதட்சணைக்காக நீங்க என்ன செய்யுங்க, ஏதாவது தாங்க என்று கேட்டு பள்ளிவாசலில் பெற்றோர்களை பிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண் சமுதாயம் என்ன செய்து விட்டது, இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு தள்ளிவிட்டதை நாம் பார்க்கின்றோம். அப்ப இந்த சமுதாயம், இந்த ரமலான் என்பது யாசகத்திற்குரிய மாதம் அல்ல, கொடுப்பதற்குரிய மாதம். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாசகம் கேட்பதை எந்த அளவுக்கு கடுமையாக எச்சரிக்கின்றார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லா தஸாலுல் மஸ்அலத பி அஹதிக்கும் ஹத்தா யல்கல்லாஹ வலைஸ ஃபீ வஜ்ஹிஹி முஸ்அதுல் அஹ்மின். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் யாசகம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றான், மறுமையில் அல்லாஹ்வை எப்படி அவன் சந்திப்பான் தெரியுமா, முகத்திலே சதையில்லாதவனாக மறுமையிலே அல்லாஹ்வை சந்திப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த செய்தி புகாரியில 2243வது செய்தியாக இடம்பெறுகின்றது. அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, மக்களிடமிருந்து பணத்தை வாங்கி அதை சேமிப்பதற்காக, தேவையில்லை, பசி இல்லை, உணவுக்காக அல்ல, சேமிப்பதற்காக, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்காக இப்படி யார் யாசிக்கின்றார்களோ, அல்லாஹு தஆலா மறுமையில் அவர்களை கடுமையாக கேவலப்படுத்துவான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர் யாசிக்கும் போது அவர் நரகத்தினுடைய நெருப்பு கங்குகளைத்தான் விழுங்குகின்றார் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். அதனால் உங்களை யாராவது யாசிப்பதாக இருந்தால் நிறைய யாசிச்சுக்குங்க, ஆனால் நரக மறுமையில் நரகத்தினுடைய கங்குகளைத்தான் அவர் சாப்பிடுகின்றார். யாசிப்பவர் அதிகமாக யாசிக்கட்டும், இதை கேட்டவர் யாசிக்காமல் இருந்தால் இருந்து கொள்ளட்டும் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உபதேசங்களை எப்படி எடுத்திருக்கின்றார்கள் என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரத்தில் ஒரு நபித்தோழர் ஹக்கீம் என்கின்ற நபித்தோழர் வருகின்றார்கள். அந்த நபித்தோழர் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹின் தூதரவர்களே எனக்கு ஏதாவது தாருங்கள் என்று கேட்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கின்றார்கள். மீண்டும் அந்த நபித்தோழர் சால்துஹு, மீண்டும் நான் அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்டேன், மீண்டும் அவர்கள் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரை பார்த்து சொல்கின்றார்கள், ஹக்கீமே இன்ன ஹாதல் மால ஹலரத்துன் ஹல்வத்துன், இந்த செல்வம் இருக்கின்றதே அது பசுமையானது, செழுமையானது, வாங்கி வாங்கி சாப்பிடும் போது ருசியா தான் இருக்கும். ஆனால் ஃபமன் அகதஹு பிஸகாவத்தி நஃப்ஸின் பூரிக லஹு ஃபீஹி, யார் வந்து ரொம்ப தேவையாக இருந்து நிர்பந்தமான நிலையில கேட்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்வான், அதுல பரக்கத் செய்வான். வமன் அகதஹு பி இஸ்ராஃபி நஃப்ஸின், வீண்விரயமாக தேவையில்லாமல் ஆடம்பரமான வாழ்க்கைக்காக யார் இப்படி யாசிக்கின்றார்களோ, லம் யுபாரிக் லஹு ஃபீஹி, அவருக்கு அல்லாஹு தஆலா பரக்கத்தை செய்ய மாட்டான். அதுக்கு ஒரு உதாரணத்தையும் சொல்கின்றார்கள், கல்லதி யாக்குலு வலா யஷ்பா, ஒரு மனிதன் சாப்பிடுகின்றான் ஆனால் அவனுடைய வயிறு நிரம்பவில்லை. அதை போன்று தேவையில்லாமல் செல்வத்தை பெருக்கிக் கொள்வதற்காக, ஆடம்பர வாழ்க்கைக்காக ஒரு மனிதன் யாசித்தான் என்று சொன்னால், நிறைய சாப்பிட்டவன் பசித்திருக்கின்றானே அதை போன்று அவன் ஆகிவிடுவான், எவ்வளவு கொடுத்தாலும் தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும். என்று அந்த நபித்தோடைய பாரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு சொல்றாங்க, வாங்கக்கூடிய தாழ்ந்த கையை விட கொடுக்கக்கூடிய உயர்ந்த கை இருக்கின்றது, அது சிறந்த கையாக இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். இந்த உபதேசங்களை கேட்ட அந்த நபித்தோழர், அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அந்த நபித்தோழர் சொல்கின்றார்கள், அல்லாஹுவின் தூதரவர்களே, சத்தியத்தை கொண்டு உங்களை அனுப்பிய அல்லாஹுவின் மீது சத்தியமாக, இனிமேல் நான் யாரிடத்திலும் எதையுமே கேட்க மாட்டேன். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் வருகின்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கொடுக்கின்றார்கள், வாங்க மாட்டேன். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எனக்கு இப்படி ஒரு உபதேசத்தை செய்தார்கள், எனக்கு இந்த செல்வம் தேவையில்லை, நான் வாங்க மாட்டேன். வாங்கவில்லை. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் வருகின்றது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொடுக்கின்றார்கள், அவர்கள் அழைக்கிறாங்க, தஆஹு லியுஅதியஹு ஃபஅபா அன் யக்பல மின்ஹு ஷைஆ, எதையுமே என்ன செய்யல, அந்த நபித்தோழர் பெற்றுக் கொள்ளவில்லை. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், யா மஅஷர் அல் முஸ்லிமீன், முஸ்லிம்களே, இந்த ஹக்கீம் இவர் இருக்கின்றாரே, அன்னி யஅரிது அலைஹி ஹக்கஹு மின் ஹாதல் ஃபஈர், அவருடைய ஹக்கை நான் கொடுக்கின்றேன், அவருக்கு உரியதைத்தான் நான் கொடுக்கின்றேன். ஆனால் அல்லாஹுடைய தூதரிடத்திலே அவர் செய்த அந்த வாக்குறுதி, இனிமேல் யாரிடத்திலும் எதையும் நான் கேட்க மாட்டேன் என்கின்ற அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். எந்த அளவுக்குனா, மரணிக்கின்ற வரை யாரிடத்திலும் எதையுமே அந்த நபித்தோழர் கேட்கவில்லை என்ற செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாதம் யாசகத்திற்குரிய மாதம் அல்ல. அதே நேரத்திலே தேவையுடையவர்கள் இருப்பார்கள், அவர்கள் கேட்பதற்கு வெட்கப்பட்டு குடும்பத்திலே, உறவிலே, ஊரிலே, சொந்த ஊரிலே, சொந்த ஜமாஅத்திலே இருப்பார்கள். அவர்களை தேடி சென்று நாம் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். இந்த நன்மைக்குரிய காரியத்தை நாம் இந்த மாதத்தில் செய்ய வேண்டும். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த விஷயத்துல அதிகமாக வேகமாக வீசுகின்ற புயல் காற்றை விட அதிகமாக தான தர்மங்களிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ஒரு இபாதத்தை செய்யக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கிடுவானாக என்று கூறி என்னுடைய ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதரர்களே, ஜும்மாவுடைய முதல் உரையில் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதனுடைய சிறப்புகளை பற்றி நாம் சில செய்திகளை தெரிந்து கொண்டோம். அதே போன்று இந்த ரம்லானுடைய கடைசி பகுதியில் இந்த செலவு செய்வது சம்பந்தமான இன்னொரு தகவலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை அனைவர்களுக்கும் கடமையாக்கி இருக்கின்றார்கள். ஆண்கள், பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவுக்கும் ஜக்காத்துல் ஃபித்ரை வழங்கியதாக நாம் என்ன செய்கின்றோம், வரலாறுகளிலே பார்க்கின்றோம். இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் அடிமைகள், சுதந்திரமானவர்கள் எல்லோருக்காகவும் என்ன செய்ய வேண்டும், வழங்கப்பட வேண்டும். இந்த ஜக்காத்துல் ஃபித்ருடைய அளவு 2 கிலோ 40 கிராம். சாலிஹுல் உசைமீன் அவர்களுடைய கிதாபில் நாம் பார்க்கின்றோம், 2 கிலோ 40 கிராம் என்பதை ஹதீஸினுடைய ஹதீஸிலிருந்து இஸ்திம்பாத் செய்து என்ன செய்கின்றார்கள், அந்த கருத்தை சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இது உணவு தானியமாகத்தான் என்ன செய்ய வேண்டும், வழங்கப்பட வேண்டும். நாம் எல்லா ஜும்மாக்களிலும் எல்லா வருடமும் இதை உங்களுக்கு நினைவூட்டுகின்றோம். உணவு தானியமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுத்திருக்கின்றார்கள். என்ன செய்யக்கூடாது, ஜக்காத்துல் ஃபித்ரை பணமாகவோ துணிமணி எடுத்து கொடுக்கிறது அல்லது பண்ட பாத்திரம். சில மக்கள் நினைக்கிறாங்க, எல்லாருமே உணவா தான் கொடுக்கறாங்க, நாம டிரெஸ் எடுத்து கொடுப்போமே ஜக்காத்துல் ஃபித்ர. அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதல் நமக்கு இல்லை. பணமாகவோ துணிமணியாகவோ பண்ட பாத்திரங்களாகவோ கொடுக்க கூடாது. ஜக்காத்துல் ஃபித்ர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு தானியமாகத்தான் கொடுத்திருக்கின்றார்கள், உணவு தானியமாகத்தான் கொடுக்க வேண்டும். இந்த ஜக்காத்துல் ஃபித்ருடைய நன்மை என்ன, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், துஹுரத்துல் லிஸாயிம், நோன்பாளியை அது சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. நோன்பு காலங்களில் நம்மை தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ தவறுகளை செய்திருப்போம், ஏதாவது பேசியிருப்போம், ஏசியிருப்போம். அப்ப இந்த பாவங்களுக்கு பரிகாரமாகத்தான் ஜக்காத்துல் ஃபித்ரை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்குகின்றார்கள். துஹுரத்துல் லிஸாயிம், நோன்பாளியை பரிசுத்தப்படுத்துவதாகவும், துஅமத்துல் மசாகின், ஏழைகளுக்கு உணவாகவும் இருக்கின்றது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். சாலிஹுல் ஃபௌசான் அல் ஃபௌசான் ஹஃபிழஹுல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, சில மக்கள் சில ஏழைகள் ஜக்காத்துல் பித்ரை உணவாக கொடுக்கும் போது அவர்கள் பெற்றுக் கொள்வதில்லை, வாங்குவதில்லை. அப்ப என்ன செய்ய வேண்டும்? யார் தேவையுடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கொண்டு கொடுங்கள். யார் உணவை உணவாக பெற்றுக் கொள்ளவில்லையோ அவர்களுக்கு தேவையில்லை அர்த்தம். பணத்தை எதிர்பார்க்கின்றார்கள் என்று சொன்னால் பணம் கொடுப்பதற்காக அல்ல, ஜக்காத்துல் பித்ர் அது உணவாகத்தான் கொடுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அவங்க எதை உணவுப் பொருளாக எதை பயன்படுத்தினார்களோ அதை ஜக்காத்துல் பித்ராக கொடுத்தார்கள். நாம் நம்முடைய காலகட்டத்தில் எதை உணவு தானியங்களாக பயன்படுத்துகின்றோமோ அதை ஜக்காத்துல் பித்ராக என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். இந்த ஜக்காத்துல் பித்ரை பெருநாள் தொழுகைக்கு பிறகு கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. பெருநாள் தொழுகைக்கு பிறகு கொடுத்தால் அது ஏனைய தர்மங்களில் ஒரு தர்மமாகத்தான் கணக்கிடப்படும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், பெருநாள் தொழுகைக்கு பிறகு கொடுத்தால், பெருநாள் திடலுக்கு வருவதற்கு முன்பாகவே என்ன செய்ய வேண்டும், இதை கொடுக்க வேண்டும். நமது ஊர்களில், நமது ஜமாத்துகளில், நமது சொந்த ஊரிலே ஏழைகள் இருப்பார்கள், வறியவர்கள் இருப்பார்கள், தேவையுடையவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு நேரடியாக நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். இரண்டு தினங்களுக்கு முன்பாகவும் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இரண்டு தினங்களுக்கு முன்பாகவும் கொடுத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் என்பதும் இந்த மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய ஒரு நன்மையான காரியமாக இருக்கின்றது. இதிலும் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்தெந்த இபாதத்துகளை எல்லாம் செய்யும்படி நமக்கு கட்டளையிட்டானோ அந்த இபாதத்துகளில் ஆர்வமாக ஆசையோடு அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்து அந்த இபாதத்துகளை செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நிரப்பமான கூலியை தந்தல்வானாக. வாஅக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.